வணக்கம் டாக்டர் ரமணிபாய் அவர்களே.
வணக்கம் செல்வி அவர்களே.
சென்னை பல்கலைக்கழகத்தில் விலங்கியல் துறையில் பேராசிரியராக பணியாற்றி வரும் நீங்கள் இளம் விஞ்ஞானி விருது மற்றும் ஆராய்ச்சிக்கான முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறீர்கள். இவை அனைத்துமே உங்களுக்கு வந்து நீர்வாழ் வேறுபாடு மற்றும் சுற்றுச்சூழல் கண்காணிப்பு மற்றும் மதிப்பீட்டின் வழியாக பெற்றுள்ளீர்கள். இப்படிப்பட்ட உங்களை SBS தமிழ் ஒலிபரப்பு சார்பில் சந்திப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி. நீங்க இதுவரைக்கும் முன்னெடுத்திருக்கின்ற ஆராய்ச்சிகள் பற்றியும் அதன் தேவைகள் பற்றியும் சொல்லுங்களேன்.
இப்ப மழையும் இல்லாம ஒண்ணும் இல்லாம தண்ணி கஷ்டத்துல மக்கள் படாதபாடு படும்போது நீர்ல ஆர்கனிசம் உயிர் வாழுங்கெல்லாம் விலங்குகள்லாம் எவ்வளவு கஷ்டப்படும் அப்படிங்கறத பத்தி தான் நாங்க யோசனை பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன்னா தண்ணி சுருங்க சுருங்க அந்த உயிர் வாழும் விலங்கினங்கள்லாம் எங்க போகும் என்ன ஆகும் தெரியாது. மக்களுக்கும் தண்ணி வேணும், அதில் வாழும் உயிருக்கும் தண்ணி வேணுங்கிற பட்சத்துல பொல்யூஷன் வந்து அதை வந்து மாசு வந்து எப்படி இருக்குன்னு கண்டுபிடிக்கவும் முடியாத அளவுக்கு என்ன விதமான மாசு வரும் என்ன விதமான வியாதி வரும் தெரியாம இருக்கிற பட்சத்துல அதிக அளவுக்கு மக்களுக்கும் துன்பம் வருது. தண்ணி குறையறதுனால பொல்யூஷன் அதிகமாகிறதுனால அதில் உள்ள ஆர்கனிசம் மாசடையுது. அதை போய் சாப்பிட்ற மக்களுக்கு என்ன மாதிரியான ஒரு அது வந்து வியாதியை உண்டாக்குதுன்னு தெரிய மாட்டேங்குது. பொல்யூஷன் அப்படிங்கிறது ஒரு 10 ஆண்டுகள்ல மிகவும் அதிகமா வந்து நீர்நிலைகள்ல சேர்ந்திருக்கு. நீர்நிலைகளை சேர்ந்திருக்கிறதுனால இந்த மைக்ரோவியல நுண்ணுயிர்கள் அதிகமாயிட்டு அதிகமா அது வெளிவரதுனால நீர்ல இருக்கிற ஆக்சிஜன் குறைஞ்சு போய் அங்க வாழும் நிறைய ஆர்கானிசங்கள்லாம் செத்து போயிருக்கு. இயற்கையிலேயே பாத்தீங்கன்னாக்க ஒருத்தரும் இதை சார்ந்துதான் வாழ்வாங்க. ஒரு நம்ம வந்து வாழ்வதற்காக தான் சாப்பிட்றோம், சாப்பிட்றதுக்காக தான் வாழறோங்கிற ஒரு பிரின்சிபிள தான் ஒரு உலகமே இயங்கிட்டு இருக்கிற நேரத்துல இந்த நீரை நம்பி இருக்கிற ஆர்கனிசமும் மக்களுக்கும் இது மாசு அடையறதுனால என்ன ஆகுது அப்படிங்கிறத நாங்க பாக்குறோம். ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த ஃபிஷ், அந்த ஃபிஷ் சாப்பிட்ற சின்ன சின்ன ஆர்கனிசம் இதை சார்ந்த வந்து நீங்க பாத்தீங்கன்னா நீர்நிலைகள்ல நல்ல ஆகாய தாமரைன்னு ஒரு பிளான்ட் இருக்கும். எல்லா உயிரினங்களுக்கும் அது வந்து வாழ்வாதாரமா இருக்கு. இன்னொரு சமயம் பாத்தீங்கன்னா தண்ணி அதிகமா உறிஞ்சி தன்னோட தேவைக்கா தண்ணி அதிகமா உறிஞ்சி நீர்நிலைகள் எல்லாம் அது வந்து சுருங்க வைக்குது. அந்த ஆகாய தாமரை தனக்கு மற்ற ஆர்கனிசத்துக்கெல்லாம் ஒரு வாழ்வாதாரமா இருந்தாலும் பொல்யூஷனையும் அது நிறைய அப்சர்வ் பண்ணி இருந்தாலும் கூட அது வந்து இன்னி வரைக்கும் எல்லாருமே வந்து அது ஒரு வீடாக தான் நினைக்கிறாங்க. ஏன்னா அதிகமான ஒரு ஃப்ரெஷ் வாட்டர்ல அது இருக்கும்போது எல்லா தண்ணியும் உறிஞ்சிட்டு தண்ணி வந்து ஒரு கோடை காலத்துல அந்த ஒரு குட்டைய நீர்நிலையை வந்து நிலநிலையமா மாத்தி விடுது, வெட்லாண்டா ஆக்கிடுது. அது அதனாலதான் அதை பத்தியும் எங்க நாங்க கொஞ்சம் ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்கோம். ஆராய்ச்சி செஞ்சுட்டு நாங்க என்ன சொல்ல வரோம் அப்படின்னு சொன்னா எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் பொல்யூஷன் வந்து தொடர்ந்து வந்து அதிக அளவுல போயிட்டு இருக்கு. அட்லீஸ்ட் இப்ப இருக்கிற தண்ணிய மாதிரி இப்ப இருக்கிற மாசுவோட நம்ம வருங்கால சந்ததிகள் காப்பாத்தி கொடுக்க முடியுமா? 2020-2030ல தேவைகள் எப்படி இருக்கும், அந்த தேவையை எப்படி நம்ம அந்த மனிதரோட தேவையை எப்படி நம்ம கொண்டு போய் கொடுப்போம்? அதனால அந்த ஒரு ஆராய்ச்சியை பண்ணி மக்களுக்கு வருங்கால சந்ததியர்களுக்கு அது எப்படி தேவைப்படும், எப்படி நீங்க அதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம், நியூ டெக்னாலஜி எல்லாம் கொண்டு வந்து எப்படி பண்ணலாம் அப்படிங்கறதுனால எங்களோட ஆராய்ச்சி வந்து ஒரு பேஸ் லைனா இருக்கும்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன்.
உங்களின் இந்த முயற்சிக்கு மக்களிடமும் அரசாங்கத்திடமும் எவ்வாறு வரவேற்பு உள்ளது?
நாங்க வந்து யூஜிசிலையும் டிஎஸ்சிலையும் நாங்க சமர்ப்பித்த ஆராய்ச்சி கட்டுரையை அவங்க அப்ரூவ் பண்ணி எங்களுக்கு ப்ராஜெக்ட் மணி கொடுத்துருக்குறாங்க. அந்த ஃபண்டிங்னால நாங்க ஆராய்ச்சி மாணவர்களை சேர்த்து இதில் இன்னுமே இன்னும் முழு மூச்சா உள்ள இறங்கி எங்களால ஒரு கட்டுரைக்கு ஆராய்ச்சி கட்டுரை முடியும் தருவாயில் எங்களால முடிஞ்ச ஒரு ரெக்கமெண்டேஷன் நாங்க அதை கொடுக்கலாம்னு நினைச்சிருக்கோம். இது வரைக்கும் நாங்க ரெக்கமெண்டேஷன் கொஞ்சம் கொடுத்துதான் இருக்கோம் மக்களுக்கு தேவையா இருக்கிறதுக்கு. இப்ப ஸ்டேட் கவர்மெண்ட் பாத்தீங்கன்னா இப்ப நீர்நிலைகள்ல இப்ப கொசு இருக்கு. அந்த கொசு நிறைய அளவுக்கு அதிகமா கொசு வந்து எங்களுக்கு இப்போ சிக்கன் குனியாங்கிற வியாதின்னு கூட சொல்லலாம். அது அளவுக்கு அதிகமா அது குழந்தைகளை பாதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு தேவையான ஏடிஎஸ் மஸ்கிட்டோ எல்லா நீர்நிலைகளும் சென்னையில பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமா இருக்கு. எங்களோட கவர்மெண்டால அவங்க எல்லா விதமான வழிகளும் முயற்சி பண்ணி பாக்குறாங்க இந்த கொசுக்களை எப்படி ஒழிப்பதுன்னு. ஸோ அந்த கொசுக்களை எப்படி ஒழிக்கலாம், இயற்கை முறையில எப்படி ஒழிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க சில வழிமுறைகளை சொல்றோம். ஏன்னா இது வரைக்கும் சிக்கன் குனியாக்கு அதுக்கான கரெக்டான மெடிசின் இது வரைக்கும் யாரும் கண்டுபிடிக்கல, யாரும் கொடுக்கவே இல்லை. பல விதமான ஆராய்ச்சிகள் இப்ப வரைக்கும் கொசு உற்பத்தி அதிகமா இருக்கு, சிக்கன் குனியா அதிகமா இருக்க ஒழிய அதை கம்ப்ளீட்டா எரடிகேட் பண்றதுக்கு இன்னும் ஒரு மருந்தும் யாரும் கொண்டு வரல. யூஜிசி எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தது. அந்த ப்ராஜெக்ட்ல ஒரே ஒரு மஸ்கிட்டோ வந்து உங்களுக்கு தெரியும் 4 ஸ்டேஜ்ல போன முதல்ல லார்வாவா தான் இருக்கும் பறக்கிறதுக்கு மேல. லார்வாவா சின்ன சைஸா இருக்கும் போதே நாங்க இன்னொரு நான் சொன்னேன் இல்லையா, நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் இந்த மெரைன் ஆர்கனிசம் இந்த பிளாங்டான்ல ஒரு பிளாங்டான் இருக்கு காபி போர்டுன்னு பேர். அந்த காபி போர்டு என்ன பண்ணுது, மஸ்கிட்டோ ஃபர்ஸ்ட் லார்வா செகண்ட் லார்வா ஸ்டேஜ்ல இருக்கும் போதே இது போய் அதை நிறைய சாப்பிடுது. ஒரு சிங்கிள் காபி போடு ஒரே நாள்ல 44 மஸ்கிட்டோ லார்வா அது முதல் ஸ்டேஜ்ல இருக்கும் போது சாப்பிட்டுருது. அப்ப அடுத்த ஸ்டேஜ் வரும்போது அந்த ஒரு காபி போடால அந்த லார்வா சாப்பிட முடியாது போறது. காரணம் என்ன, அதோட வாய் சின்னது. சோ நம்ம வாய் சின்னதா இருக்கும்போது பெரிய ஆர்கனிசத்தை அதால போய் சாப்பிட முடியாது. அந்த ஸ்டேஜ்ல நாங்க என்ன பண்றோம், கேம்பியூசியா மீனுங்கிற ஃபிஷை தேர்ட் ஃபோர்த் இன்சார்ஜ் ஸ்டேஜ் ஆஃப் மஸ்கிட்டோ லார்வா இருக்கும் போது நாங்க இன்ட்ரோடியூஸ் பண்றோம். சோ அந்த மஸ்கிட்டோ வந்து பறக்கிறதுக்கு முன்னால அடுத்த லெவல்ல ஃப்ராக் இருக்கு பாருங்க, அதை வந்து இன்ட்ரோடியூஸ் பண்றோம். ஸோ ஒவ்வொரு லெவல்லையும் மஸ்கிட்டோ வந்து எக்ல ரிலீஸ் ஆன உடனே காப்பி போடும், அடுத்த லெவல் அது சேரும் போது கேம்பியூசியா ஃபிஷ்ஷையும், அதுக்கு அடுத்த லெவல் பறக்கிறதுக்கு போறதுக்கு முன்னால ஃப்ராகையும் விட்டு அந்த நீர்நிலையிலே ஓரளவுக்கு நாங்க வந்து இந்த மஸ்கிட்டோ வந்து அளவுக்கு அதிகமா பெருகாம பாத்துக்கிறதுக்கான ஒரு ஆராய்ச்சி செஞ்சுட்டு இருக்கணும்.
இல்ல, இந்த ஆராய்ச்சிகள் எல்லாம் நீங்க எப்படி செய்வீங்க? அதாவது அந்த நீர்நிலைகளுக்கு போய் அங்க நீங்க ஒரு ஆராய்ச்சி கூடம் அமைத்து அப்படி செய்வீங்களா? எப்படி இந்த ஆராய்ச்சிகளை நீங்க செய்யறீங்க?
இல்ல, அங்க ஆராய்ச்சி கூட அமைத்து செய்யறதுனால எங்க நாங்க எங்களோட கவர்மெண்டோட பர்மிஷன் வாங்கணும். ஏன்னா வந்து தண்ணி வந்து பப்ளிக் டொமைன், நம்ம போய் அதை ஒர்க் பண்ண முடியாது. அந்த அந்த எக்ஸ்பெரிமெண்ட மைக்ரோ காசம் மீசோ காசம்னு சொல்லுவாங்க. இந்த மைக்ரோ காசம் அது வெளியில எப்படி இருக்கோ, ஒரு குளம் ஒரு குட்டை எப்படி இருக்கோ, அதே மாதிரி சிமிலர் டைப் ஆஃப் என்வரன்மெண்ட்டை நாங்க லேப்ல கிரியேட் பண்ணி இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுவோம். நாங்க லேப்ல பண்ற எக்ஸ்பெரிமெண்ட்டை லேப் டு லேண்ட்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்கு. லேப்ல இருந்து லேண்டுக்கு நம்ம கொண்டு போகலாம். லேண்டுக்கு கொண்டு போகணும்னு என்ன பண்ணிருக்கோம், ஒரு பிரைவேட்ல நிறைய பேர் அக்வா ஃபார்ம்ஸ் வச்சிருப்பாங்க பாருங்க, அவங்க கிட்ட பேசி நான் சிதம்பரத்துல வந்து ஒருத்தர்கிட்ட சேர்ந்திருக்கேன். அவர் பிரைவேட் ஃபார்ம் அவர் கொடுத்தாருன்னா அதுல வந்து லேப்ல நாங்க என்னென்ன ஆராய்ச்சி பண்ணுமோ அதை லேண்டுக்கு கொண்டு போய் பார்த்து லேண்ட்ல 100% ஒர்க் அவுட் ஆச்சுன்னா, அது கம்ப்ளீட் சக்சஸ்ஃபுல் ஆச்சு, ரிசல்ட் வந்ததுன்னா நாங்க பப்ளிக் கொடுக்கலாம். இப்ப ஆல்மோஸ்ட் நான் பேப்பர் பப்ளிஷ் பண்ணிருக்கேன், டபிள்யூஹெச்ஓல இது பண்ணி மஸ்கிட்டோல வந்து அந்த பேப்பரை போட்டுருக்குறோம் நாங்க. அதுக்கு நல்ல வரவேற்பு இருக்கு. ஏன்னா வந்து இந்த டெவலப்மெண்ட் ஸ்டேஜ் முதல் நிலையிலேயே எங்களால் மஸ்கிட்டோவை கண்ட்ரோல் பண்ண முடியுது அப்படின்னு சொன்னா, இந்த காப்பி போட நீங்க நிறைய கொஞ்சம் கலெக்ட் பண்ணி அதை வந்து நிறைய வச்சிருந்தீங்கன்னா, ஸ்டாக்ல வச்சிருந்தீங்கன்னா இனிஷியல் ஸ்டேஜ்லயே நம்ம மஸ்கிட்டோவை கண்ட்ரோல் பண்ணலாம்னு நிறைய சயின்டிஸ்டும் எங்க சொல்லியிருக்காங்க.
இப்ப பொதுவாகவே உயர்நிலை பள்ளிகளில் அறிவியல் துறையை தெரிவு செய்யும் போது மாணவர்களுக்கு வந்து தாவரவியல் விலங்கியல் அதாவது பயாலஜி ஜுவாலஜியில வந்து அவ்வளோ பெரிய ஆர்வம் வர்றது கிடையாது. அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி வந்து விலங்கியல் துறையை தெரிவு செய்து அதில் இந்த அளவிற்கு சாதனை படைத்துக் கொண்டிருக்கிறீர்கள், அந்த ஆர்வம் உங்களுக்கு எப்படி வந்தது, அதற்கு ஏதாவது பின்னணி இருக்கா?
எனக்கு முதல்ல சொல்ல போனீங்கன்னா நான் ஒரு டாக்டர் ஆகணும் தான் என்னோட சின்ன வயசுல இருந்து ஆர்வமா இருந்தது. எனக்கு எங்க வீட்டுல எங்க அப்பா வந்து பெண்ணா இருக்கிறதுனால கல்யாணம் தான் பண்ணணும், டாக்டருக்கெல்லாம் போனால் நிறைய வருஷம் ஆயிடும்னு சொல்லிட்டு நீ ஜுவாலஜி படின்னு சொன்னாங்க. வருத்தமாக தான் நான் அந்த ஜுவாலஜி படித்தேன். அப்புறம் படிக்க படிக்க அப்புறம் எம்எஸ்சி படிக்க நான் மாநில கல்லூரிக்கு போனேன். மாநில கல்லூரி பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அந்த பே ஆஃப் பெங்கால் பீச்சுக்கு எதிர்க்க தான் எங்கள் காலேஜ் இருக்கு. அப்போ இருந்த எங்களோட முதல்வர் வந்து ஒரு ஒரு காலகட்டத்தில் அவங்க ஊசியெல்லாம் எடுத்துட்டு கடற்கரையை சுத்தப்படுத்தினாங்க. இப்போ இதெல்லாம் பார்க்கும்போது மனிதன் வந்து நீர் இல்லாமல் இருக்க முடியாது அப்படிங்கும் போது ஏன் இதில் ஒரு ஆராய்ச்சி செய்யக்கூடாது படிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மேற்கொண்டு படிப்பை தொடரும் போது என்னோட ஆராய்ச்சி கைடு வந்து அவரும் இதே வேலையை தான் செஞ்சுட்டு இருந்தார். அவரோட அவர் ஆராய்ச்சியுமே என்ன கடல் சார்ந்த வார்த்தை ஆரம்பிச்சு பண்ணிட்டு இருந்தாரு. பொல்யூஷன் பொல்யூஷன் எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. கடல் மாசுபட்டா கூட கடல் வர உயிரினங்களும் கடல்ல இருக்கிற இந்த சீ பீச்னாலையும் பார்த்தீங்கன்னா பயோஆக்டிக் காம்பவுண்ட் ஃப்ரம் சி அப்படின்றது ஒரு பெரிய இன்னைக்கு வரைக்கும் ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ணாத ஏரியா பார்த்தீங்கன்னா அதுதான். அது மாதிரி கடல் வாழ் தாவரத்துல இருந்தும் நாங்கள் எக்ஸ்ட்ரேட் எடுத்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறோம். அதுல இருக்க நிறைய எக்ஸ்ட்ரேட் பார்த்தீங்கன்னா ஆன்டி கேன்சராகவும் ஒர்க் பண்ணி ஒர்க் ஆகுது. நாங்கள் வந்து கப்பா ஃபைகஸ் ஆல்வரேசின்னு மண்டபத்தில் கோஸ்டில் வந்து ஒரு செடி ஒரு அக்வாட்டிக் சீவீடு இருக்கு. அந்த சீவீடை எடுத்து என்னோட ஒரு மாணவி இப்போ வந்து லங் கேன்சருக்கும் கோலன் கேன்சருக்கும் ஒர்க் பண்ணியிருக்காங்க. எனக்கு நல்ல ஒரு ப்ராமிசிங்காக தெரியுது அது பார்த்தீங்கன்னா. அதுவும் இல்லாமல் யூஜிசியும் இப்போ வந்து என்ன சொல்லிட்டாங்க, ஸ்கூல் லெவல்லையே வந்து ஈக்காலஜிஸ் கற்றுக் கொடுக்கணும், இயற்கையை தெரியாமல் பிள்ளைங்க வளரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நிறையா வந்து அவங்களும் வந்து ப்ரோக்ராம் இன்ட்ரோடியூஸ் பண்ணி மேண்டேட்ரி ஆக்கியிருக்காங்க. எப்படி இந்த பொல்யூஷன் சுத்தப்படுத்தலாம், தண்ணி எப்படி வருங்காலத்துல எது காப்பாற்றலாம், தண்ணி வந்து எங்களுக்கு வந்து தண்ணி பார்த்தீங்கன்னா ஆந்திராலேருந்தையும் கர்நாடகாலும் வருது, வரவில்லை நிறைய வாட்டர் வந்து எவாப்ரேட் ஆயிடுது. வருங்கால சந்ததிங்க எவாப்ரேட் ஆகாமல் தண்ணி எப்படி கொண்டு வரலாம், கிரவுண்ட் வாட்டரும் பொல்யூஷன் அதிகமாக போயிடுச்சு. கிரவுண்ட் வாட்டர் சில இடத்துல பார்த்தீங்கன்னா கிடைக்கவே கிடையாது. இப்போ கடல் நீரை நன்னீர் ஆக்கலாம், குடிநீரை உப்பு நீரை எப்படி ஆக்குறதுன்னு இந்த பல வழிகளில் ஆராய்ச்சி செய்யலாம். அந்த பல ஆராய்ச்சிகளுக்கு எங்களை மாதிரி ஒரு சின்ன துளி ஒரு சின்ன கான்ட்ரிபியூஷன் அவங்களுக்கு உதவி செய்யுமே ஆனால் மற்ற துறை ஏரியாங்களுக்கு இந்தியா நல்ல இந்த துறையில இந்தியா எல்லா நாடுகளுக்கும் முன்னோடியா போகலாம் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஆனா இந்த ஏரியா பிடிச்சிருக்க காரணம் என்னன்னா கடல் 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 கடலை நீங்க பார்க்கும்போது கடல் தேவை, தண்ணீரும் நமக்கு தேவை இருக்கும் போது இதெல்லாம் பார்த்து பார்த்து நான் இருந்ததுனால அதுல எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்தது. புலிகேட்ல பாத்தீங்கன்னாக்க லேக்ல பாத்தீங்கன்னா நிறைய ஃபாரின்ல இருந்து மைக்ரேட்டரி பேர்ஸ் தான் வருது, இன்னும் வந்துட்டு இருக்குது. இவ்வளவு பொல்யூஷன் இருந்தா கூட வரதுக்கு காரணம் என்னன்னா இங்க அதிக அளவு அதுக்கு சாப்பாடு கிடைக்குது, இங்க இருக்கிற கிளைமேட் அதுக்கு ஒத்து போகுது, இங்க வந்து எக் லே பண்ணுது, லேக் லே பண்ணிட்டு போயிட்டு வருது. ஸோ இயற்கையை இன்னுமே நாங்க வந்து எங்களோட நீர்நிலைகள் வெளி கண்ட்ரீஸ்ல இருந்து நிறைய மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் எல்லாம் எங்களுக்கு வர வச்சிட்டு இருக்கு. ஒரு மைக்ரேட்டரி பேர்ட் நாங்க வந்து கண்டுபிடிச்சிருக்கோம், நாங்க ஆஸ்திரேலியால இருந்து ஈஸ்டர்ன் கண்ட்ரி சவுத் ஏஷியன் கண்ட்ரிக்கு வந்திருக்காங்க, சவுத் ஏஷியன் கண்ட்ரில இருந்து சென்னைக்கு வந்து புலிகேட் லேக் வந்திருக்குன்னு சொல்லி ஒரு ரிப்போர்ட்டை நான் போன டிசம்பர்ல பிலிப்பைன்ஸ்ல ப்ரெசென்ட் பண்ண எல்லாரும் வரவேற்றாங்க. இந்த பேர்ட் இதுக்கப்புறம் எங்க போகணும்னு தெரியாம இருந்தது அப்படின்னாங்க. நாங்க எங்களோட டேட்டு டைம் போட்டோகிராஃபி எவிடன்ஸ் தான் கொடுக்கும்போது இது அந்த பேர்டு தான் கண்டுபிடிச்சி ஒரு வரவேற்பு கொடுத்தாங்க எங்களுக்கு.
உங்களுடைய ஆராய்ச்சிகளில் மென்மேலும் நீங்கள் வெற்றிகளை பெற வேண்டும் என்று எஸ்பிஎஸ் தமிழ் ஒலிபரப்பு சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.
நன்றி, வணக்கம்.